الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم ليتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் இருக்கும் அப்பா எங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்காக இறுதி தூதராக ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்குள்ள பொறுப்பையும் அல்லாஹ் நேரடியாக பயான் செய்தான். அதில் குர்ஆனை மக்களுக்கு ஓதி அதை தெளிவுபடுத்துவது, மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவ அழுக்குதலை நீக்கி பரிசுத்தப்படுத்துவது, இன்னும் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதாக குர்ஆன்ல சுமார் நாலு இடங்களில் நாலு ஆயத்துகளாக அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை பயன் செய்திருக்கிறார். குர்ஆனுடைய திலாவத், தஸ்கியத்துல் நுஃபூஸ், தாலீமுல் கிதாபி வல் சுன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வைப்பதும் நபியுடைய ஒரு பாரிய பொறுப்பாக அமைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட முயற்சியிலூடாக ஒரு சமூகத்தை எப்படி கட்டியெழுப்பினார்கள் என்றால், அவர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அதை சரிவர புரிந்து செயல்பட்டார். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டிய ஆக முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் எதை எந்த முறையில் எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த நுணுக்கத்தை, அந்த தெளிவை, அந்த வழிகாட்டலை அல்லாஹ் எங்களோட உள்ளத்தில் உதிக்க வைத்து அதை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் நீங்களும் அடைய வேண்டும். குர்ஆன் எல்லா விஷயத்தையும் தொழுகையோட இணைத்திருக்கிறது. மல தேவையா சொல்லுங்க, வறட்சியா சொல்லுங்க, பதட்டமா சொல்லுங்க, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவார். வறட்சியாக இருக்கிறது, ஜும்மாவுடைய நேரம், சஹாபி வந்து மலைக்காக வேண்டிக் கொள்கிறார், நபி அவர்கள் ஜும்மாவுடைய மெம்பர்லேயே கையை தூக்கி துவா செய்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மலையை வசிப்பார்கள். அடுத்த வாரம் வந்து சொல்கிறார் அதிகரித்து விட்டது, அது போதும் என்கிறார்கள் நபி அவர்கள், அதுக்கும் துவா செய்கிறார்கள், அல்லாஹ் அதை நீக்கிவிட்டார். தொழுகையை இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தாக இருந்தார். மக்கள் சொன்னார்கள் அந்த காலத்தில் ஏற்பட்ட எக்லிப்ஸ், அந்த கிரகணத்தை பார்த்து சொன்னார்கள் இது இவர்கள் மௌத்தில் தான் ஏற்பட்டிருக்குது. நபி அவர்கள் சொன்னாங்க இந்த சூரிய சந்திர கிரகங்கள் எதுவுமே யாரும் மௌத்த ஹயாத்தை கொண்டு வர்றதில்லை, அல்லாஹு தஆலா இதை ஏற்படுத்துகிறார். சில வேளை இதால ஒரு அச்சம் ஏற்படுகிறது. 12 மணிக்கு அவ்வளவு வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஏற்பட்ட அந்த சூரிய கிரண் காரணத்தினால பட்ட பகலும் அப்படி இருளாக மாறி விடுகிறது. அடியார்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் இப்படிதான் நான் காலங்களை மாற்றுகிறேன் என்பதை அதனால கண்டிப்பாக செல்லும் ஒரு உம்மத்தை தயாரித்தார்கள். அந்த உம்மத்துல அசரம் உபசரம் ஒரே டைம்ல ஒரே நேரத்தில் இவர்கள் மார்க்க விஷயங்களை புராண அதிச அந்த காலத்துக்கு தனக்கு தேவையான அறிவை பெற்றுக் கொண்டார். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். நபியவர்கள் வஃபாத்தாக பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 13 வயது. அப்ப இந்த நிகழ்ச்சி ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நடந்திருக்கிறது. ஆன்பி தாயுடைய உம்முல் ஃபதலுடைய சகோதரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நபியவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மருமகன் மஹ்ரம் வீட்டுக்கு போயிட்டு ஆன்டி கிட்ட சொல்றாங்க, எனக்கு நைட்ல உங்களோட தூங்கணும், நபியோட நீங்க படுக்கும் பொழுது நானும் வந்து உங்களோட தூங்கணும். நபியவர்களுடைய அந்த ரௌபா மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய அந்த வீட பார்த்தவர்களுக்கு தெரியும், எவ்வளவு சின்ன இடம். அதுல 9 மனைவார்கள் வசித்தார்கள். அதுல நம்பாஸ் ரலியல்லாஹு அனுமதி கேட்டு அனுமதி கொடுத்தார்கள். நீண்ட சம்பவம், மிக சுருக்கமாக, இரவு நேரம் நபியவர்கள் வாஷ்ரூமுக்கு போன நேரத்தில் இவங்க எழும்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போயிட்டு அங்க வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க. நபியுடைய நீர் அந்த தண்ணிக்கு அந்த நேரத்தில் அது நிறைவேற்றப்படுகிறது. ஆனா ஒரு குமுக்கு ஒரு சின்ன சத்தத்தை கூட வெளிப்படுத்த நான் தான் செஞ்சேன்றது வெளிப்படுத்த அப்படியே தூங்குறது போல தூங்க. ஒரு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி எந்த முறையில நடந்து கொள்ளணும் என்பதும் மார்க்கம் வழிகாட்டிருக்கிறது. தன்னுடைய ஓதல் எல்லாம் செஞ்சுட்டு அது பிறகு வந்து பார்க்கறாங்க பண்ணிக்கிறாங்க. புகாரிக்கு மிக சிறந்த விரிவுரை எழுதினவர்கள் அவர் சொல்கிறார்கள், இந்த பிள்ளையுடைய நுணுக்கத்தை பாருங்க, தண்ணி வச்சிருக்கிறேன்னு கூட சொல்லல, தண்ணியை நான் கலந்து அப்படி நிக்கிறேன்னு நிக்கவும் இல்லை, தண்ணியை வச்சுட்டு அந்த வேலையை போய் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நபியவர்கள் அந்த தண்ணி எடுத்ததுக்கு பிறகு பாதிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்ச முன்னோ பின்னோ கேட்கிறாங்க, உம்மு சுலை மைமூனா யாருமா இந்த தண்ணியை வச்சது சொன்னாங்க, காதல் கொலை, இந்த சின்ன பையன் தான் வைத்தான். அங்கு நபியுடைய நாவால இந்த குழந்தைக்கு ஒரு துஆவலியானது, அல்லாஹும் ஃபக்கீஹ் ஃபித்தீன், அல்லாஹும் அல்லிமுல் கிதாப், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஹதீஸுடைய கிதாப் வல் ஹிக்மா, இந்த அறிவை இந்த நுணுக்கத்தை ஃபிக்ஹ இவருக்கு தெளிவை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார். அந்த துஆவுடைய பிரதிபலன், அந்த துஆவுடைய பாக்கியம் அது என்னவாக மாறுச்சுன்னா, தாயிப் நகரத்தில் ஒரு காலத்தில் எவ்வளவு மக்களுடைய ஜனவத்தை கேட்டால் இந்த ஜும்மாவை கூட 100 மடங்கு சில இடத்துக்கு அதிகமாக இருக்கும், 10 மடங்கு அதிகமாக இருக்கும், மக்கள் வெல்லமாக இருக்கும்.
மக்கள் வருவார்கள் போவார்கள், அவர்கள்ட்ட எதை கேட்டாலும் அதற்கு விடை அளிப்பார்கள்.
குர்ஆன் வேணுமா, ஹதீஸ் வேணுமா, தஃப்ஸீர் வேணுமா, ஃபிக்ஹ் வேணுமா, அரபு இலக்கணம் வேணுமா, கவிதைகள் வேணுமா, மக்கள் வந்துட்டு போவாங்க, படிச்சுட்டு போவாங்க. தாய்ப்புல தான் அப்துல்லா அப்பா வந்து நான் பேர் அவரும் இருக்க விட்டது.
அல்லாஹால பிற்காலத்துல அவர்களுக்கு அந்த நுணுக்கத்தான் அறிவை கொடுத்தார்.
எப்படி கொடுத்தாங்க என்று சொன்னா, அதை நீங்க இன்னொரு உதாரணத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய அந்த பாலிமெண்ட், அந்த கேபினட் மினிஸ்ட்ரியில, அந்த கேபினட்ல அவர்கள் தெரிவு செஞ்ச பல மூத்தவர்களுக்கு மத்தியில, அதுல உஸ்மான், அலி, அபுபைதா, இந்த மூத்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு சிறியவர் இருக்கிறார். ஒரு 17 வயதுடையவர் அல்லது 15 வயதுடையவர். எல்லாரும் கேட்கிறாங்க, எங்களோட பிள்ளையும் இருக்குது, எங்களை மட்டும் விட்டுட்டு இவர் இந்த பிள்ளையை மட்டும் எடுத்திருக்கிறீங்க. அப்பதான் உமபதி எல்லாம் ஒரு நாள் இந்த சூரத்து நஸ்ர இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற இந்த சூரத்தை ஓதி இதுக்கு பலருக்கிட்ட விளக்கம் கேட்ட நேரம் யாருமே அதுக்கு விளக்கம் சொல்லல. இந்த சிறுவர் அதுக்கு விளக்கம் சொன்னார். அல்லாஹு தஆலா இதுல நபியுடைய மௌத்த அறிவித்திருக்கிறான். நபியே, நீங்க வந்த அந்த மிஷன் முடிஞ்சிருக்கிறது, இப்ப நீங்க ரெடியாக அங்க போறதுக்கு. முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அல்லாஹ் எங்கட குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் மூத்தவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீமாக்கும். ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அதில் அனஸ் இப்னு மாலிக் 10 வயதுல நபியோட சேர்ந்தாங்க, 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுல கிடைச்ச பாக்கியம் ஏராளமான செல்வ குழந்தைகள், எனக்கு செல்வம் பாக்கியம் எல்லாத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். என் கையாளே பல குழந்தைகள் நான் அடக்கி இருக்கிறேன். இங்கு நான் முதல் முதலாக சொல்ல விரும்புவது, எந்த நேரத்துல எதை செய்யணும் என்ற அந்த நுணுக்கத்தை, அந்த அறிவை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கால சூழலுக்கு ஏற்ப நசீபாக்கணும். அதுக்கு நான் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் மல்ஹின்னா மராசுத உமூரினா என்ற அல்லாஹ் எனக்கு அந்த இன்ஹாம, எனக்கு அந்த உதிப்ப, எனக்கு அந்த வழிகாட்டுல நீனே தாண்ட அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுக்கொண்டிருப்போம். நான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், நான் செய்யக்கூடிய ஒரு பணி, அதை அந்த மாதிரி இருக்கணும் என்பதுதான் இங்க எல்லோரும் கருத்துக்கு எடுக்க வேண்டும். வந்து ஒரு வாழ்க்கைக்குரிய வழிகாட்டு. அல்லாஹு தஆலா இதை நாம் இறக்க இருக்கிறோம். அப்பலாக்கும் கிதாப உங்களுக்கு நாம் இறக்க இருக்கிற வேதம், அதுல உங்களை பத்தி நாம் பயன் செஞ்சிருக்கிறோம், வரலாறுகளை பயன் செஞ்சிருக்கிறோம். அதுல உங்களுக்கு படிப்புல இருக்கிறது என்று சொல்றேன். அல்லாஹ் தஆலா படிப்புல என்று சொல்றேன். இந்த காலம் ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய காலம். அரசியல் இதுல இதுகளுக்கு இல்லாம எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் இந்த அரசியலை பற்றி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காலம். அரசியலை பத்தி பேசல என்று யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில எதெல்லாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். இது மிக விரிவானது. இந்த அரை மணி நேரத்துல இந்த தலைப்பை சொல்லி முடிக்க முடியாது. எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எனக்கு பேசுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் என்றாலே அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் மிக எக்ஸ்ட்ரீமான கருத்து இருந்தது. இஸ்லாம் என்றாலே அரசியல் தான் என்று சொல்வதும், இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதும், இது ரெண்டுமே மிகவும் தீவிரமான கருத்துகள். எப்படி வியாபாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, திருமணத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, ஒரு தொழிலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, ஒரு விவசாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குதோ, அதே போலதான் பாலிடிக்ஸ்க்கும் அரசியலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இத சரியான முறையில புரிந்து ஒவ்வொருவரும் அந்த வழிகாட்டில பெற்று செயல்படுவது அவசியமாக இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய தீன்ல எப்படி வியாபாரத்துக்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். விவசாய தொழிலாளர்களுக்கு தொழில், ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி, இதனுடைய வழிகாட்டல் மிக தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. அதனால யாருமே இந்த விவாதத்துக்கு போக கூடாது, இஸ்லாத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, யாரும் இந்த அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு வச்சிடக் கூடாது, இஸ்லாம் தான் அரசியல் தான் என்ற இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கும் அப்பால் எப்படி வியாபாரம், தொழில், உத்தியோகம், விவசாயம் என்பது ஒரு கம்ப்யூட்டர் என்பது இஸ்லாம் அல்ல, கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு சாஃப்ட்வேர்ல ஈடுபட்டது இஸ்லாம் அல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல இருந்து கொண்டு அதை இஸ்லாமிய பயன்படுத்தி தந்த சம்பாத்தியத்தை அமைச்சு கொள்வது அது இஸ்லாம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நுணுக்கத்தை, அந்த அறிவை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல உள்ள மனிதர் அது உலகத்துக்கு பொறுமதியான பொருஷனமான ஒன்றை ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, மக்கள் அதை உபயோகிக்கும் பொழுது, அவருடைய நீயத்தும் அவருடைய முயற்சியும் சரியாக அமையும் பொழுது, அது இஸ்லாமிய வழிகாட்டல் படி அமையும் பொழுது அது இஸ்லாமாக மாறுகிறது, ஷரியத்தாக மாறுகிறது. மனித சிந்தனை அல்லாஹ் வணக்கத்துக்காகவே படைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் வணக்கம் என்பது எல்லாருக்கும் தெரியுது. தொழில், வியாபாரம், அரசியல் என்பது அது எப்படி வணக்கமாக முடியும் என்பது சந்தேகமாக இருக்கிறது. இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகை, இபாதத்து, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது வணக்கமாக இருக்குதோ, உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய அரசியலையும் உங்களுடைய விவசாயத்தையும் நீங்க வணக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பிரதானமான வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திரும்பவும் ஒரு கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நீ சரியான நுணுக்கத்தை, அறிவை, பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முடிவு எடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தவள் என்று அல்லாஹிடத்துல நாங்கள் மன்றாடணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை அதனுடைய பாதையில, அதனுடைய வழிகாட்டல அல்லாஹ் சரியாக அவர்களுக்கு எடுக்க வேண்டிய முடிவை முறையாக எடுப்பதற்குரிய வழிகாட்டல அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், மதீனாவுடைய வாழ்க்கையில எனக்கு கொஞ்ச காலத்துல மௌத்து வரப்போகிறது. ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஜின்களை அவர்கள் பார்த்து பார்த்து அந்த கிளாஸ் ரூம்ல அவர்கள் தன்னுடைய அசாவ ஊந்தியவர்களாக பல காலம் இருந்தும் அல்லாஹ் தஆலா இறுதியாக அவர்களுடைய ரூஹை எடுத்தது ஒரு வருஷத்துக்கு அல்லது அந்த காலத்துக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரிய வந்தது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருத்தை நபி அவர்கள் தான் ஒரு பயானாக சஹியா ஹதீஸ்ல பயான் செய்திருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத்து எப்படி வந்தது என்பது, ஆக எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அந்த நபியுடைய முடிவு மௌத்தாக இருக்கும். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த நபிக்கு மௌத்து கொடுக்கிறார். அந்த யாருமே
மௌத் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தெரியும், எனக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்த வச்சிருக்கிறான். இந்த மௌத்து வரும் முன்பு நான் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய தொழில் உத்தியோகம் மற்ற பணிகளை நான் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது போல சொல்லுங்க. நான் சொல்லுவதை நீங்க எப்படி கண்டீர்களோ அது போல சொல்லுங்க. ஜகாத் எப்படி விநியோகிக்கப்படுவோம், ஹஜ் என்னிடத்தில் படிச்சு கொள்ளுங்க, நோம்பு நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமாக நபி அவர்கள் காட்டி தந்தது போல அரசியலையும் காட்டிவிட்டு போக வேண்டும். அரசியலும் இப்படிதான் செய்ய வேண்டும், பாலிடிக்ஸ் இப்படிதான் அமைய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி செல்லம் மிக அழகாக செய்து காட்டினார். ஒரு இஸ்லாமிய ஸ்டேட் ஒன்று உருவாக்குறதுக்கு அந்த இஸ்லாமிய ஸ்டேட்ல மாற்று மதத்தவர்கள் இந்துக்களாக, பௌத்தர்களாக, கிறிஸ்தவர்களாக, அந்த காலத்துல யூதர்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது எல்லோருடைய உரிமைகள் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படி நீதமாக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற இந்த பகுதியை ரசூலுல்லாஹி செல்லம் மிக அழகாக 10 வருஷம் தன்னுடைய ஆட்சி காலத்துல அதை செய்து காட்டினார். அது உலகத்துடைய ஒரு முன்மாதிரியான சாசனமாக, கன்ஸ்டிடியூஷனாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் ஒரு அந்நிய மார்க்கத்துக்குரியவருக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். கனிமவர்களே, எப்படி இந்த நாட்டில் மஸ்ஜித் மதரசா என்று சொன்னா பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு சந்தேகத்துக்குரியதாக மாறின காரணத்தினால நாங்க நீங்க மஸ்ஜித் டுவர் மதரசா டுவர் என்று செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இது நாங்க செய்த கௌபம். மஸ்ஜித் என்பது அதுக்கு யாருமே அச்சப்படக்கூடிய இடம் அல்ல, சர்வசாதாரணமாக மக்கள் வரப்போகக்கூடிய ஒரு இடமாக மாறியிருந்திருக்கணும். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய மிக பயங்கர விரோதி, எதிரிகளின் எதிரி, அப்படிப்பட்ட எதிரியை கூட மஸ்ஜிதில் வச்சுதான் இஸ்லாம் என்னன்றதை நபி அவர்கள் காட்டினார்கள். விரோதியிலும் விரோதிக்கு அங்க மஸ்ஜிதுடைய சூழல் என்னென்பது விளங்கியது. கனிமார்களே, இரண்டாவது விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய 60-70 இஸ்லாமிய நாடுகள்ல குர்ஆன் சொன்ன இஸ்லாம், குர்ஆன் வழிகாட்டிய இஸ்லாம், நபியவர்கள் முன்வைத்த இஸ்லாம் அது பிராக்டிக்கல்ல இல்லாமல் போன காரணத்தினால் உலகத்துல இது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. உலகத்துல இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்தும், இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் இருந்தும், முஸ்லிம் தலைவர்கள் இருந்தும், அந்த காலத்துல நபியவர்களுடைய பயிற்சி பெற்றவர்கள் எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அது போல வாழ்ந்து காட்ட இன்றைய இஸ்லாமிய ஆட்சி உலகம் அதை தவறிவிட்டது. இஸ்லாம் இருந்தால் இஸ்லாமிய நாடுகள்ல அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைக்கி பார்க்கலாம். இஸ்லாம் ரிபா ஃப்ரீ டிரான்சாக்ஷன், இது ஒரு நாட்டில் பார்க்கலாம், ஒன்று ரெண்டு நாட்டில் பார்க்கலாம். இஸ்லாமிய கலாச்சாரம் ஒரு முன்மாதிரியாக ஒரு நாட்டில் போய் பார்க்கலாம். இஸ்லாமிய வணக்க வழிபாட்டில் மிக கவனமாக உள்ளவர்கள் இன்னொரு நாட்டில் போய் பார்க்கலாம். இப்படி இஸ்லாம் எந்த அகீதம், தௌஹீத், ஏகத்துவம், வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், கலாச்சாரம், அவர்களுடைய திருமண வாழ்க்கை, நல்ல அஹ்லாக் என்பது சிதறி போயிருக்கிறது. அம்பக்கர் ரலியல்லாஹுடைய அந்த 2.5 வருஷ ஆட்சியில அவை அப்படி அப்படி சித்தரித்து காண்பித்தது. உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷ ஆட்சியில சுபஹானல்லாஹ் அது காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண் ஈராக்கில் இருந்து மக்காவுக்கு
தனிய வருகிறார். ஈராக்கிலிருந்து மக்காவுக்கு தனிய வருகிறார். அந்த காலத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அபியூஸ் பண்ணக்கூடிய, அவளை தவறான முறையில யாரும் அணுகக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு என்வாயர்மெண்டாக யாருடைய ஆட்சியில, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில, யார் அந்த உமர், நபியவர்களை கொலை செய்ய வந்த உமர், பாவங்கள் பக்கம் மனிதன் தூண்டப்படுவார்கள். ஒரு ஆட்சியை கைப்பற்ற இவரை கொள்ளணும், இவரை கொண்டாதான் இவருக்கு விஷத்தை போடணும், இவரை அழிச்சு போடணும், இவர் இருந்தா எனக்கு ஆட்சி செய்ய முடியாது. இது ஒரு புதிய கதை அல்ல. நபியவர்களுக்கு பல சூழ்ச்சிகள் செய்தார்கள். மக்கால செய்த முதல் சூழ்ச்சி, இவருடைய தலையை வெற்றிட்டு வந்தா 100 ஒட்டகம் கிடைக்கும். மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு நபிக்கு எதிராக செஞ்ச சூழ்ச்சிகள்ல நபியவர்கள் அமர்ந்திருந்த இடத்துல பெரிய கல்ல கொண்டு போடுறதுக்கு திட்டம் போட்டார்கள். அது சக்சஸ் ஆக இல்ல. நபி அவங்களுக்கு விருப்பமான ஆட்டாட்சியில விஷத்தை போட்டு கொடுப்பாங்க, அதுவும் சக்சஸ் ஆக இல்ல. நபி அவர்களுக்கு சூன்யம் செய்தார்கள். மச்சிதுக்கு வச்சு மஸ்ஜித் ஓபனிங் டே, மஸ்ஜித் ஓபனிங் செரமனி என்று சொல்லி நபி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தால நீங்க தான் வந்து இந்த மஸ்ஜித் ஓபன் பண்ணணும். அதுக்கு ஆம்சும் வெப்பன்ஸும் வச்சு நபி அவர்களை பிளாஸ் பண்ணி போடுறதுக்கு ஏற்பாடு செய்தார்கள். இதெல்லாம் மதீனத்துடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள். அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பாதுகாத்தார். சோதர்களை தெரியாக்களே, பொதுவான ஒரு அணுகுமுறை இருக்கிறது இந்த அணுகுமுறை. ஆனா நபியவங்க என்ன கொள்ள வந்த, எனக்கு எதிராக சதி செஞ்ச, எனக்கு எதிராக தவறாக பிளக் பண்ணின உங்கள் எல்லாருக்கும் நான் சிறந்த தீனை தர விரும்பிவிட்டேன். கனிமாவர்களே, சமீப காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அர்த்தமான போல அல்லது மக்தீர போன்றவர்கள் பேசுகிறார்கள், நாங்க முஸ்லிம் தலைவர்கள் உலகத்துக்கு இஸ்லாம் என்றால் எழுதான் என்பதை சொல்ல தவறிவிட்டோம், இதை உரிய முறையில் காட்ட தவறிவிட்டோம். எப்படி நாம் நம்முடைய இந்த பௌத்த பெரும்பான்மை சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எங்களுடைய இந்த நீண்ட வரலாற்றில் நாம் தவறிவிட்டோம் என்று தௌபா செய்து கொண்டு அதுக்குள்ள பரிகாரங்களை தேடுகிறோமோ, அதே போலதான் ஆட்சியாளர்களும் இன்றைக்கு அதன் பக்கம் கவனம் செலுத்திருக்கிறார்கள். அதனால் கன்னிமாதத்திலே முதலாவது வரணும், இஸ்லாம் ஒரு அரசியல் முறைய நமக்கு கற்று தந்திருக்கிறது. அப்பதான் நாங்க அந்த இலக்கை இந்த நாட்டில் அடைய முடியும். வியாபாரத்துக்கு வழிகாட்டுறது போல மசிதுல, தொழிலுக்கு வழிகாட்டுறது போல மசிதுல, குடுக்கல் வாங்கலுக்கு வழிகாட்டுறது போல மசிதுல, திருமணத்துக்கு வழிகாட்டுறது போல மசிதுல, அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு வழிகாட்டுறது போல மசிதுல, பெண்களுடைய உரிமையை வழிகாட்டுறது போல அல்லாஹுடைய மாளிகையில, ஆண்களுடைய ரைட்ஸ கற்றுக் கொடுக்கிறது போல அல்லாஹுடைய மாளிகையில, அரசியல் எப்படி அமைய வேண்டும், அதுல குறிப்பாக இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடியவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அரசியல் எப்படி ஈடுபட வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுப்பது மஸ்ஜிதுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியாக நாங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக எங்களுடைய சந்ததியில உருவாகக்கூடிய தலைவர்கள், அரசியல் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் சொல்லிக்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அதால வரக்கூடிய அந்த இஸ்லாமிய உணர்வுகள் சிந்தனைகள் அது வித்தியாசமாக இருக்கும். என்னதான் இஸ்லாமோபியாவை ஈடுபடுத்தினாலும் இந்த அணுகுமுறையால அது வென்றெடுக்க முடியும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கனிவாளர்களே, அந்நியர்கள் வந்து நாங்க என்னதான் குர்ஆன மொழிபெயர்த்து, ஹதீஸ்களை மொழிபெயர்த்து, இஸ்லாமிய புத்தகங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அந்நியர்கள் கவர்வது actions speak louder than words. வார்த்தைகள் அல்ல, புத்தகம் அல்ல,
மொழிபெயர்ப்பல்ல. அதுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பகுதியை நிச்சயமாக கொடுத்திருக்கிறான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கவரக்கூடியது ஆக கூட எது மனித வாழ்க்கையில அமையக்கூடியது. ஆட்சியாளர்கள் அபுபக்கரது எல்லாம் அவர்கள் 2 வருஷ கலீஃபா அமீராக இருந்த நேரம், பிரசிடண்டாக இருந்த நேரம் எப்படி ஆட்சி நடத்தினார்கள், உமரது எல்லாரும் 10 வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது, உஸ்மானது எல்லாருடைய 12 வருஷம் எப்படி ஆட்சியாக இருந்தது. அவர்கள் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் ஆட்சி செய்தவர்கள் அல்ல. அவருடைய ஆட்சி காலத்தில் அந்நியர்கள் பெருசு மதிக்கப்பட்டார்கள், யூதர்கள் உரிமைகள் பெற்றார்கள், கிறிஸ்தவர்கள் அவருடைய ஆயுட்களை பெற்றுக் கொண்டார்கள், முஷ்ரிக்கீன்கள் அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொண்டார்கள். கன்னிமாரத்திலே ஆண் பெண்ணுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் ரைட்ஸ் இருந்தது. அவள் தட்டி கேட்க பேச சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஜாதலாவ அதனுடைய ஆரம்ப பட்சமே அல்லாஹ் கொஞ்சத்தை முஜாதலுக்கு சௌஜிஹா, நபியவர்கள் ஒரு பெண்ணுடைய விஷயத்துல செலுத்தின கவனத்தை நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்தாக இருக்கிறார். அதனால் கன்னிமாரத்திலே இன்றைய வாலிபர்கள், இன்றைய யுவதிகள், தாய்மார்கள் எல்லோருமே அல்லாஹ் கிட்ட முதலாவது கேட்க வேண்டிய துஆதான் யா அல்லாஹ், உரிய நேரத்துல உரிய முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அந்த தௌஃபீக் செய். நானும் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு நீ கொடுத்தது போல ஒரு அறிவை நுணுக்கத்தை தெளிவை யா அல்லாஹ் நீ எனக்கு நசீபாக்குறீங்க. அதை நான் முதலாவது சொல்றேன். இரண்டாவது, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அரசியலை பத்தியும் சொல்லியிருக்கிறான். அரசியல் தான் இஸ்லாம், இஸ்லாத்துல அரசியல் கிடையாது என்பது அல்ல. எப்படி வியாபாரத்துக்கு தொழிலுக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல ஒரு பிரிவு தான் இஸ்லாமிய ஆட்சி. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆட்சியாளர்களாக மாத்தல்ல, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுடைய தீன ஷரியத்தை உலகத்தில் நிலைநிறுத்தது. அதுக்குதான் குர்ஆன் சொல்கிறது, கலப்பு சின்ன மனித சின்களை நான் வணங்குவதற்கு எதுக்கும் படைக்கவில்லை. மனித சின்கள் எல்லாம் படைத்திருக்கிறது வணக்கத்துக்காக. இப்ப வணக்கம் என்று சொல்லும் பொழுது அது 2 வகையாக பிரிகிறது. ஒன்று சுத்த வணக்கம், சொல்லுங்க நோன்பு சகா ஹஜ். ஒன்று ஆட்சியில வரும் பொழுது அந்த ஆட்சிய மனிதன் அல்லாட பொருத்தத்தை அல்லாவுடைய கட்டளைகளை கொண்டு வரும் பொழுது அது ஒரு வணக்கமாக மாறுகிறது. வியாபாரம் அதில் அல்லாத சட்டத்தை கொண்டு வரும் பொழுது அது ஒரு மாதத்தாக மாறுகிறது. திருமணம் வெறுமனை இச்சையை பிரிச்சுவதற்கு அல்ல, அதில் அல்லாத கற்றலை வரக்கூடிய நேரத்தில் அதுவும் வணக்கமாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் வாழக்கூடியதாங்க ஒரு 1000 வருட வரலாறை பெற்றதாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் நெருக்கடியான ஒரு காலத்தை இந்த சமீப காலத்தில் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்களும் இஸ்லாமும் என்ற ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச யாருமே இதுல மாற்று கருத்துள்ளவர்கள் கிடையாது. அது சிலது எங்கட தவறுகள் இருக்குது, அதனால் அடையாளம் கண்டு எங்களை திருத்துகிறோம். ஆனா எல்லாமே எங்களை தலையில போட முடியாது. இது உலகத்தில் உள்ள ஒரு சதி. இஸ்லாம் தான் இன்றைக்குள்ள எங்களை விரோதி. அந்த விரோதியை ஒழிச்சொடும் என்ற அந்த உலகத்துடைய பட்ஜெட்டுகள்ல கொடுக்கப்படக்கூடிய ஆகப்பெரிய தொகை இஸ்லாமோபியா உலகத்துல பரப்புறதுக்கு அது உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அதனால் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை முறை. இஸ்லாத்துல அரசியல் ஒன்று இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த ஆட்சியாளர்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க, இஸ்லாமோபியாவுல உருவாக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அரசியலை பத்தி மிக தெளிவாக பேசியிருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்ல ஒரு மாற்று மதத்தவனுக்கு அவனுடைய தெய்வத்தை வணங்குவதற்கு எப்படி ரைட்ஸ் கொடுத்திருக்கிறது, அவனுடைய உரிமைகளை எப்படி பாதுகாத்திருக்கிறது, அலிவுதியானவர்கள் தன்னுடைய கவச விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், சுவாரதையிலான அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், உமரதையிலானவர்கள் ஒரு யூதனுக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் வயோதிகராகிவிட்டார், அவரிடத்துல டெக்ஸ் எடுத்தது இந்த வயோதிகரிடத்தில் இருந்து டெக்ஸ் எடுக்க முடியாது என்ற டெக்ஸ்டை திருப்பி கொடுத்தார்கள். எங்கட ஜனாசா அந்நியர்களுக்கு சொல்லப்படும் பொழுது சரியான கவர்ச்சியாக இருக்குது. முஸ்லிம்களுடைய மையத்தை பாருங்க, எங்கட திருமணம் அது அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது சரியான சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கை முறை அந்நியர்களுக்கு விளங்க வைக்கும் பொழுது அவர்களை எப்படி கவருகிறதோ, கண்ணியமானே இதைவிட அதிகமாக கவரும் எங்களுடைய அரசியல் சரியாக விளங்க வைக்கப்பட்டார். இந்த காலத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல்ல நேரடியாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வேட்பாளர்களாக கண்டினேட்டாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது அதுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லார்கிட்ட மிக பணிவாக, மிக தயவாக, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு வேண்டிக் கொள்வது இஸ்லாமிக் அட்டிக்ஸ், இஸ்லாமிய வழிகாட்டல்களை பேணி நடக்க. சென்ற ஏந்த சும்மால நான் பல இடங்களில் பேசினதில் நம் நாலு சூறாக்களை வலியுறுத்தியிருந்தேன். அந்த சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌதர், சூரத்துல் அசர், இந்த மூணு சூறால் அமல் செய்தால் நாலாவது சூரத்து தான் சூரத்துல் நசர். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு ஆட்சியை தெரிவித்தார்கள். நாம் என்ன செய்யணும் அது முதலாவது எங்களால் நடக்கும். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, சுவாசம், நபியவர்கள் காட்டித் தந்த முறைகள், அதே நேரத்தில் எங்களுடைய இந்த சூரத்துல் அசர் மீது அமல், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் சிறந்த பொருத்தமான ஒரு ஆட்சியாளரை நிறைவேற்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதோடு சேர்த்துதான் நான் இன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னது, இந்த ஆட்சியாளருடைய தெளிவை அல்லாஹ் கிட்ட எல்லாரும் சொல்லுது, சலாத்துல் ஹாஜா சொல்லுது. எல்லாம் நான் 17வது நவம்பர் மாசம் போட் போட போகும் பொழுது எனக்கு உரிய தெரிவு செய்ததுக்கு நீ எனக்கு வழிகாட்டு. வாக்களிக்கிறது ஒரு ஜனநாயகம், இஸ்லாமிய பார்வையில இது ஒரு சாட்சி. நான் கொடுக்கும் சாட்சி, நான் செய்யும் சிபாரிசு, இது இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் அந்த உதிர்ப்பை ஏற்படுத்துகிறது. அவை ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. கடிமாக்களே, தொழுகை கொண்டு அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் மாற்றிருக்கிறான். அதனால் நான் நீங்களும் தொழுகை பக்கம் கவனம் செலுத்தி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் நோம்பு இப்படிதான் குடிக்கணும், ஜகாத் இப்படிதான் கொடுக்கணும், அச்சு இப்படிதான் செய்யணும் என்று மெம்பர்ல தான் சொல்லப்படுது. நோம்பும் தொழுகையும் ஜகாத்தும் ஒரு இபாதத், அதுவும் எப்படி சொல்லப்படுகிறதோ, வியாபாரம், குடும்பம், இல்லற வாழ்க்கை, திருமணம், அனந்தர சொத்து உரிமை இப்படிதான் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல இந்த கேண்டிடேட் நான் தெரிவு செய்யணும் என்றும் இந்த மெம்பர்ல சொல்லப்படும். ஆனால் அதுக்குரிய சூழலும் காலமும் இல்லை, அதுக்குரிய சூழலும் காலமும். அதனால ஒரு சைடு என்றாலும் உங்களுக்கு விளங்க வைக்கணும், அதுதான் இஸ்லாத்துல அரசியல் என்று இருக்கிறது. இஸ்லாம் சிறுபான்மையினராக வாழப்பொழுது எப்படி அரசியல் செய்யணும் என்பதை வழிகாட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டலை கருத்துக்கெடுத்து நீதமாக, சூர்நோக்கோடு, அமைதியாக, நிதானமாக, துவாவோடு அல்லாடத்துல மன்றாடி யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு தலைவரை ஆட்சி தர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எங்களுக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், சுயேசத்தையும் தேசத்தையும் பேசக்கூடிய ஒரு காலத்தை நாம பார்க்கிறோம். இதுக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல் வந்து இருக்கிறது. தன்யவாதங்கள். அல்ல இஸ்லாம் தீங்குக்கு பதில் தீங்கு கொடுக்கிறது அல்ல, தீங்குக்கு பதில் நலவுதான். நாங்க எங்கட மார்க்கத்தை பிராக்டிக்கலி, அது அது ஸ்பிரிச்சுவலி
நாங்க அதை சரியான முறையில முன்வைக்காததுதான் இந்த பெரும்பான்மையுடைய தலைவர்களுக்கும் இதில் சந்தேகம் வந்திருக்கிறது. எங்களுடைய நாட்டில் எதிர்பாராத தகராறுகள் உண்டாயினதோ உண்டாக்கப்பட்டதோ அதுகளுக்கு பெரிய சோதனையாக முந்திருந்த சோதனை விட பயங்கரமான சோதனையாக மாறுகிறது. கன்னிமாரத்திலே இந்த நிலைமைகள் மாற்றப்படுவதற்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறைய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதோடு இதுக்கு பங்களிப்பு கொண்ட செய்தி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் சரியான அரசியல் வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் நண்பர்களாக மாற்றுவது. அரசியல் காலத்தில் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. நான் இந்த நாட்டில் வாழ்வு என்று சொல்லவில்லை, இந்த நாட்டில் வாழ்வதற்கே இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் 70% மக்களையும் நாங்கள் உள்ளத்தால் வென்றெடுக்க வேண்டும். அது எங்களுடைய அகிலா, எங்களுடைய துவா, எங்களுடைய தௌபா, எங்களுடைய இஸ்திக்பார், எங்களுடைய மன்றாட்டம், எங்களுடைய நற்பண்பு, எங்களுடைய சிறந்த குடுக்கல் வாங்கல், எங்களுடைய முன்மாதிரியான அரசியல். இந்த காலத்தில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நேரடியாக சொல்ல வருவது, இஸ்லாமிய வழிகாட்டல்களை 100க்கு 100 உங்களால் பின்பற்ற முடியாது. அதனுடைய அடிப்படைகளை நீங்கள் பின்பற்ற முயற்சி எடுக்க வேண்டும். அரசியல் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றி பேசி திட்டி ஒருவருக்கு ஒருவர் பத்வா செய்து மற்றவர்களுடைய குறைகளை பேசக்கூடிய அரசியல் இல்லாமல் நலவுகளை பார்த்து பேசி நல்லதை கொண்டு வரக்கூடிய சூழல்களை உருவாக்குவது. அது இரண்டாவது முடியும். ஒன்று எங்களுடைய அணுகுமுறையால், இரண்டாவது அல்லாஹ்விடத்தில் பன்றாகத்தான். இறுதியாக வரக்கூடிய எலெக்ஷன்ல யாருமே நான் ஃபர்தால நிகாவில நிஜாவில நான் வாக்களிக்க முடியாது என்ற நிலைப்பாடு எடுக்காமல், நான் ஒரு முஸ்லீம், இந்த நாட்டுடைய பிரஜை என்ற அடிப்படையில் எனக்கு வாக்குரிமையை பயன்படுத்துவது எனக்குள்ள ரைட்ஸ், அதை நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றத சொல்லிக்கொண்டு எல்லாரும் துவால ஈடுபடுவதும் மேலான சோழர்களே. அல்லாஹால துவாவை கொண்டு நிலைமைகளை மாற்றுகிறான், சௌபாவ கொண்டு மாற்றுகிறான். எங்களை திட்டினவர்கள் ஒரு நாள் திட்டினார்கள், நாம ஜும்மால மக்கள் துவா சௌபால ஈடுபட்டோம், அடுத்த நாள் எங்களை பாராட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். நிலைமைகள் மாற்றக்கூடியவர் அல்லா, அல்லாத கைவசம் இருக்கிறது அனைத்து உள்ளங்களும். அதனால் இந்த நாட்டுடைய சிறந்த முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அதற்கு எங்களை அல்லாவுடைய அந்த உதிர்ப்ப வழிகாட்டல பெற்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயா, எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயா, எங்களுடைய வழக்க வழிபாடுகளை கபூல் செய்வாயா, முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ திருமணி செய்வாயாக, இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை சீராக்கி தருவாயாக, முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கூடிய அனைத்து சூழ்ச்சிகளையும் தௌடுபடி ஆக்கிவிடுவாயாக. இந்த நாட்டுக்கு பொருத்தமான, இந்த நாட்டை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு பொருத்தமான தலைவரை எமக்கு நிர்வகித்து தருவாயாக. வாஹந்தா வாஹந்தில்லாஹ் இல்லாஹ்.